ஆகாசின் தெய்வ துரோகம் 2 அரசராகமும் 16 அதிகாரம். ரொமேலியாவின் மகன் பாசையினுடைய ஆட்சியின் 17 ஆண்டில் யூதாவின் அரசன் யோவத்தாமின் மகன் ஆகாசு அரியணை ஏறினான். அரசனான போது அவனுக்கு 20 வயது. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் அரசோச்சினான். அவன் தன் தந்தையான தாவீதை போல் தன் கடவுளான ஆண்டவர் திருமுன் நல்லவனாய் நடந்து கொள்ளவில்லை. இஸ்ராயல் அரசர்கள் நடந்த வழியிலேயே தானும் நடந்து ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை முன்னிட்டு அழைத்திருந்த புறவினத்தாரின் இழிவான பழக்க வழக்கத்தின்படியே தன் மகனை தீயில் நடக்க செய்து பொய்த்தேவர்களுக்கு அவனை காணிக்கையாக செலுத்தினான். மேலும் மேடுகளிலும் குந்திகளின் மேலும் தலையளர்ந்த மரங்களுக்கு கீழும் பலியிட்டுக் கொண்டு வந்தார். தூப வழிபாடும் நடத்தி வந்தார். அப்போது சீரியா நாட்டின் அரசன் ரசீனும் இஸ்ராயலின் அரசனும் ரொமலியாவின் மகனுமான பாசையும் எருசலேமுக்கு எதிராய் படையெடுத்து வந்தனர். அவர்கள் ஆகாசை தாக்கிய போதிலும் அவனை வெல்ல முடியாது போயினர். அப்போது சீரியாவின் அரசன் ரசீன் ஐலாவை சீரியாவோடு சேர்த்து கொண்டு அங்கு வாழ்ந்து வந்த யூதரை வெளியேற்றினான். இதுமேயர் ஐலாவுக்கு வந்து இன்று வரை அங்கே குடியேறியிருக்கின்றனர். ஆகாசு அசிரியாவின் அரசன் தெகிலாத் பலசாரிடம் தூது அனுப்பி, நான் உம் ஊழியனும் மகனுமாயிருக்கிறேன். நீர் இங்கு வந்து எனக்கு எதிராய் கிளர்ச்சி செய்யும் சீரியாவின் அரசனிடமிருந்தும் இஸ்ராயல் அரசனிடமிருந்தும் என்னை காக்க வேண்டுகிறேன் என்று சொன்னான். மேலும் ஆண்டருடைய ஆலயத்திலும் அரண்மனை கருவூலத்திலும் அகப்பட்ட பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்து அசிரிய அரசனுக்கு அவற்றை பரிசாக அனுப்பி வைத்தான். அசிரிய அரசன் அவனது விருப்பத்திற்கு இசைந்து தமாஸ்கு நகரில் நுழைந்து அதை அழித்துவிட்டு அதன் குடிகளை சிறைப்படுத்தி சீரோனுக்கு கொண்டு போனான். அந்தியும் ரசினியும் கொன்றான். ஆகாசு அசிரிய அரசனாகிய தெகிலாத் பலசாரை சந்திக்க தமாஸ்கு நகருக்கு சென்றார். தமாஸ்கு நகரில் உள்ள பலிபீடத்தை கண்ணுற்ற அரசன் ஆகாசு எல்லா வேலைப்பாட்டினுடன் கூடிய அதன் மாதிரி ஒன்றை ஊரியா என்ற குருவுக்கு அனுப்பி வைத்தார். அரசன் ஆகாசு தமாஸ்கு நகரிலிருந்து இட்டிருந்த கட்டளையிட்டபடி குரு ஊரியா ஒரு பீடத்தை கட்டி தமாஸ்கு நகரில் நின்று அரசன் ஆகாசு வந்து சேர்வதற்குள் அதை முடித்தார். அரசன் தமாஸ்கு நகரிலிருந்து வந்தபோது அந்த பீடத்தை பார்த்து அதற்கு வழிபாடு செய்தான். பிறகு அவன் அருகில் சென்று தகன பலியையும் மற்ற பலிகளையும் செலுத்தினான். மேலும் பான பலியையும் செலுத்தி தான் செலுத்திய சமாதான பலிகளின் இரத்தத்தை தெளித்தான். அன்றியும் அவன் ஆண்டவர் திருமுன் இருந்த பித்தளை பலிபீடத்தை அங்கிருந்து அகற்றி ஆலயத்தின் முன்னிருந்தும் அதற்கு குறிக்கப்பட்டிருந்த நடுபீடத்திலிருந்தும் எடுத்து வந்து அதனை தன் பலிபீடத்தின் அருகில் வடப்புறமாய் வைத்தான். பிறகு அரசன் ஆகாசு குரு ஊரியாவை நோக்கி, நான் கட்டச் சொல்லிய பெரிய பீடத்தின் மேல் நீ காலையில் தகன பலியையும் மாலையில் காணிக்கை பலியையும் அரசனின் தகன பலி காணிக்கை பலிகளையும் எல்லா மக்களின் தகன பலிகளையும் காணிக்கை பலிகளையும் பான பலிகளையும் செலுத்தி தகன பலியாகவோ காணிக்கை பலியாகவோ செலுத்தப்பட்ட விலங்குகளின் இரத்தத்தை எல்லாம் அதன் மேல் தெளிப்பீராக. பித்தளை பீடமோ தற்போது அப்படியே இருக்கட்டும், பிற்பாடு என் விருப்பப்படி செய்யலாம் என்று கட்டளையிட்டான். அரசன் ஆகாசு கட்டளையிட்ட அனைத்தையும் குரு ஊரியா செய்தார். மேலும் அரசன் ஆகாசு சித்திர வேலைப்பாடுள்ள தாங்கிகளையும் அவற்றின் மேலிருந்த கொப்பரைகளையும் வெண்கல காளைகளின் மேல் இருந்த கடல் தொட்டியையும் இறக்கி கற்களால் பாவு போட்ட தளத்தில் வைத்தார். ஓய்வு நாளில் அரசன் ஆலயத்தில் நுழையும் பொருட்டு தான் கட்டியிருந்த முசாக் என்ற மண்டபத்தையும் வெளியில் இருந்து நுழையும் வாயிலையும் அசிரிய அரசனின் பொருட்டு ஆண்டுடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆகாசு செய்த மற்ற செய்கள் யூதாவின் அரசரது நடுவடி நூலில் வரையறுக்கப்பட்டுள்ளன. ஆகாசு தன் முன்னாரோடு தொழில் கொண்ட பின் தாவீது நகரில் தன் முன்னோருக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய மகன் எசேக்கியாசு அவனுக்கு பின் அரியணை ஏறினான்.